ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 5 பதம் 15. ஜுஹுப்ஸிதம் தர்ம கிருதேனுஷாஷதஹ ஸ்வபாவரக்தஸ்ய மகான் விதிக்ரமஹ யத் வாக்யதோ தர்ம இதீதரஸ்திதோ ந மன்யதேதஸ்ய நிவாரணம் ஜனஹ. பொதுமக்கள் இயல்பாகவே சுகம் அனுபவிக்கும் சுவாவத்தை கொண்டுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் மதம் என்னும் பெயரில் நீங்கள் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கின்றீர்கள். இது நிச்சயமாக நிந்தனைக்குரியதும் தகாத செயலுமாகும். அவர்கள் தங்களுடைய உபதேசங்களின் வழிகாட்டுவதால் மதங்களின் பெயரில் அத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்வார்கள். தடையை பற்றி அவர்கள் பொதுவாக கவலைப்பட மாட்டார்கள். பொருளுரை: மகாபாரதத்திலும் மற்ற இலக்கியத்திலும் பலன் கருதும் செயல்களை கட்டுப்பாட்டுகளுக்கு ஏற்ப நிறைவேற்றுவது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த நூல்களின் அடிப்படையில் தான் ஸ்ரீல வியாசதேவர் வெவ்வேறு வேத இலக்கியங்களை தொகுத்திருக்கின்றார். இது நாரதரால் இங்கு வன்மையாக கண்டிக்கப்படுகின்றது. மனிதர்கள் ஒவ்வொரு பிறவிதோறும் நீண்ட கால பௌதிக தொடர்பின் காரணத்தின் காரணமாக, பழக்கத்தின் காரணத்தாலும், இயற்கையாகவே பௌதிக சக்தி அடக்கியாலும் சுபாவத்தை தான் கொண்டுள்ளார்கள். மனித வாழ்க்கையை பற்றிய பொறுப்புணர்வு அவர்களுக்கு இல்லை. இந்த மனித வாழ்க்கை மாயையின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பாகும். வேதங்கள் பகவானை அடைவதற்காக படைக்கப்பட்டவை. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் 84 லட்சம் விதமான உயிரினங்களுக்கிடையில் முடிவற்ற பிறவிகளை ஏற்று வருகின்றன. இவை நிந்தனைக்குரிய ஒரு சிறை வாழ்க்கையாகும். மனித பிறவி இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு ஆகும். பகவானுடைய தனக்குள்ள உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதே மனிதனுக்குரிய ஒரு தொழிலாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் மதக்கடமைகள் என்னும் பெயரில் புலநின்பங்களை அடைய திட்டமிடுவதை ஒருபொழுதும் ஊக்குவிக்கவே கூடாது. மனித சக்தியை அவ்வாறு திருப்புவதானது வழிதவறி செல்லும் நாகரிகத்தை விளைவிக்கும். மகாபாரதம் முதலான நூல்களில் உள்ள வேத விளக்கங்களுக்கு ஸ்ரீ வியாசதேவர் தான் பிராமணர் ஆவார். மேலும் ஏதோ ஒரு விதத்தில் புலநின்பத்தை அவர் ஊக்குவித்திருப்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெரும் தடையை வகிக்கக்கூடிய விஷயமாகும். ஏனெனில் பௌதிக பந்தத்தில் ஆழ்ந்துவிடும் பௌதிக செயல்களை துறக்க மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள். பல நூல்களை எழுதுவதாலோ, பொருள் சேர்ப்பதாலோ, அல்லது ஜனத்தொகையை அதிகரிப்பதாலோ வாழ்வின் பூரணத்துவத்தை ஒருபொழுதும் ஒருவன் அடைய முடியாது என்று வேதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் துறவினால் மட்டுமே அதை அடைய முடியும். அத்தகைய உபதேசத்தை கேட்பதில் பௌதிகவாதிகள் அக்கறை காட்டுவதில்லை. அங்க வீனத்தால் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிக்க இயலாதவர்களுக்கு அல்லது குடும்ப வாழ்க்கையில் வெற்றியடைய தவறியவர்களுக்கு தான் இந்த பெயரளவான துறவு வாழ்க்கை தேவைப்படுகிறது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். சந்தேகமின்றி மகாபாரதத்தை போன்ற சரித்திரங்களில் பௌதிக விஷயங்களுடன் ஆன்மீக விஷயங்களும் கலந்து சொல்லப்பட்டுள்ளன. பகவத்கீதையில் மகாபாரதத்தில் தான் இருக்கின்றது, ஒருவர் மற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் என்பதுதான் பகவத்கீதையின் முடிவான உபதேசமாகும். மகாபாரதத்தின் நோக்கமும் அதுவே. ஆனால் பௌதிகமான தன்மைகளை கொண்டவர்கள் மகாபாரதத்தின் முக்கியமான விஷயமாக உள்ள பகவத்கீதையின் கருத்தை செலுத்துவதற்கு பதிலாக அதில் குறிப்பிட்டுள்ள அரசியல், பொருளாதாரம் மற்றும் பொதுநல சேவை ஆகியவற்றால் மட்டுமே அதிகமாக கவரப்படுகின்றார்கள். வியாசதேவரின் இந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை நாரத முனிவரால் வன்மையான முறையில் கண்டிக்கப்படுகின்றது. பகவானுடைய தமக்குள்ள நித்தியமான உறவை உணர்ந்து தாமதமின்றி அவரிடம் சரணடைவதுதான் மனித வாழ்க்கையின் முக்கிய தேவையாக இருக்கிறது என்பதை நாரதர் இங்கு வலியுறுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட வகையான நோயாளி, துன்புறும் நோயாளி ஒருவன் அவனால் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகளை உண்பதில் எப்பொழுதும் ஆவல் உள்ளவனாக இருக்கின்றான். சாப்பிடக்கூடாத உணவை அவன் கொஞ்சமாக சாப்பிடலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் அவனுக்கு விட்டுக் கொடுப்பதில்லை. பலன் கருதும் செயலில் பற்றுக்கொண்டுள்ள ஒருவனை அவனுடைய தொழில் செய்வதிலிருந்து தடுத்துவிடக்கூடாது. ஏனெனில் அவன் படிப்படியாக தன்னுணர் அளவுக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதனால் பக்தி உடையில் உள்ளவர்களுக்கு இவ்வாறு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் எதுவுமே இருப்பதில்லை. பொதுவாக ஓமஞ்சானத்துமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சக்ஸுரன்மிழிதம் என தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீபாசாரி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தர்மம் என்ற சமஸ்கிருத வார்த்தை மனித வாழ்க்கையில் பல நேரங்களில் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. உண்மையில் தர்மம் என்ற வார்த்தை மனித வாழ்க்கையில் மட்டும்தான் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. உண்மையிலேயே மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசமான விஷயமே, மனிதன் தர்மத்தை பற்றி பேச கடமைப்பட்டவன், சிந்திப்பதற்காக உரியவன். தர்மோகி அதிகோகி விசேஷாம் தர்மோனிஹீனம் பசுவிர் சமானம் என்று சொல்லப்படுது மகாபாரதத்தில். உலகத்தில் உள்ள 84 லட்சம் விதமான ஜீவராசிகளில் உள்ள விதவிதமான மிருகங்களில் மனிதனும் ஒருவன். இதை நவீன விஞ்ஞானத்தில் நம்ம ஒத்துக்கிடுதோம். மனிதன் ஒரு பாலூட்டி, அவ்வளோதான். மனிதன் ஏராளமான மிருகங்களில் ஒருவன், அவ்வளோதான். அது இப்பொழுது உள்ள நாகரிகமான மனிதன் இந்த விஷயத்தை உடனடியாக ஒத்துக்கொடுவான். காரணம், அவன் மிருகத்தை போல தான் வாழ்தான். ரொம்ப சந்தோஷப்படுவார், என்ன மிருகன்னு சொல்லிட்டீங்களே பிரபு. அதனால எந்த விதமான தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தர்மோகி அதிகோகி விசேஷம், இந்த இரண்டு கால் மிருகமான மனிதன், துவிப்பாத பசு, எப்பொழுது தர்மத்தை பற்றி தன்னுடைய மனித வாழ்க்கையில சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ, கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றானோ, தர்மம் என்ற கேள்வியை வந்து தன்னுடைய மனதில் எழுப்புகின்றானோ, தன்னுடைய சிந்தனையில் எழுப்புகின்றானோ, அப்பொழுது அவன் மனிதனாக மாறுகின்றான் என்று மகாபாரதம் சொல்லுது. அப்படி இல்லாத பட்சத்தில், தர்மோனிஹீனம், அவன் தர்மத்தை பற்றி வாழ்க்கையில கேட்காத பட்சத்தில், பசுவிர் சமானம், அவன் யாருக்கு சமானம், மிருகத்துக்கு சமானம். அவர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அதான் இன்றைய வாழ்க்கையில் நடக்கிறது. தர்மத்தை பற்றி கேள்வி கேட்பதே கிடையாது. அப்ப மனித வாழ்க்கை அடிப்படையான முறையில் இரண்டு விதமான, மூன்று விதமான, இரண்டு மூன்று காரியங்களுக்காக படைக்கப்பட்ட வாழ்க்கை, மிருகங்களிலிருந்து வேறுபட்ட வாழ்க்கை, மிருகங்களிலிருந்து விசேஷமான வாழ்க்கை என்று வேதங்கள் முதலிருந்தே சொல்லுது. முதல் கேள்வி, ஜீவசிய தத்துவ, தான் யார், ஜீவனுடைய ஆதாரமான நிலைமை என்ன, அந்த ஜீவனுடைய ஆதாரமான தர்மத்துடைய தன்மை என்னங்கிற விஷயத்தை பற்றி கேள்வி கேட்பதற்காக மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சில நேரங்களில் சொல்றோம். அது மட்டுமல்ல, பல நேரங்களில் பார்க்கலாம், வேதத்துடைய முதல் ஸ்லோகமே முதல் செய்யுளே சொல்கிறது, அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசோ, இந்த மனித வாழ்க்கை உன்னுடைய தர்மத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த இறுதியான உண்மை என்ன, மனித வாழ்க்கையுடைய இந்த உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய இறுதியான உண்மை என்ன, இந்த விஷயத்தை கேள்வி கேட்பதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதாதோ பிரம்ம ஜிக்ஜாசோ. அப்ப இந்த மனித வாழ்க்கையில மனிதன் அந்த இறுதியான உண்மையை பற்றி கேள்வி கேட்காத பட்சத்திற்கு, அந்த இறுதியான உண்மையை பற்றி கண்டுகொள்வதற்கு தன்னுடைய மனித வாழ்க்கையை முயற்சி செய்யாத பட்சத்திற்கு, தன்னுடைய ஜீவனுடைய ஆதாரமான தன்மையை பற்றி சிந்திப்பதற்கு பயன்படுத்தாத பட்சத்திற்கு, கண்டிப்பாக அவன் தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்த மாட்டார். அவர் சாதாரணமான மிருகமான முறையில் தான் வாழ்க்கையை நடத்துவார். அப்ப இறுதியான அந்த கடவுளை பற்றிய கேட்கக்கூடிய கேள்வியும், இறுதியான அந்த உண்மையை பற்றி கேட்கக்கூடிய கேள்வியும், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆதாரமான ஜீவனுடைய தர்மத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வியும் கேட்க போனீங்கன்னா, ரெண்டுமே வந்து ஒருங்கிணைந்து சொல்லக்கூடிய ஒன்று. காரணம், மனிதன் இந்த உலகத்துல கடைசியில எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இறுதியான உண்மை என்னங்கிற விஷயத்தை கேள்வி கேட்டால்தான், அதை ஆராய்ச்சி பண்ணி அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்தால்தான் அடுத்து வந்து அவர் மீண்டும் தர்மத்தை பற்றியும் கவலைப்படுவார். காரணம், இறுதியான உண்மை ஒன்று இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை அவர் புரிந்து கொண்ட நேரத்தில், கண்டிப்பாக என்னுடைய இயல்பான தர்மம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் அவர் கேட்பார். கண்டிப்பாக இந்த தர்மத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இறுதியான ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார்கிற விஷயத்தையும் அவர் என்ன பண்ணுவார், புரிந்து கொள்வார். இந்த கேள்விகள் அனைத்துமே வந்து ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தப்பட்டது. அப்ப மனித வாழ்க்கை கண்டிப்பாக இது போன்ற ஆராய்ச்சி பூர்வமான, சிந்தனை பூர்வமான கேள்விகளை எழுப்பி, இறுதியான கடவுள் யார், இறுதியான உண்மை என்ன, ஜீவனுடைய இயல்பான தர்மம் என்ன, அந்த ஜீவனுக்கும் பகவானுக்கும் சம்பந்தப்பட்ட இடையில் உள்ள தர்மம் என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்டு, அந்த கேள்விகள் உண்மையிலே இவன் சிரத்தையான முறையாக, நேர்மையான முறையில் கேட்கப்பட்டிருந்தால், வேதங்கள் மூலமாக அந்த கேள்விகளுக்கு பதிலை புரிய முற்பட்டு, அந்த வேதங்களையும் கூட மீண்டும் ஆச்சாரியவான் புருஷோ வேதா, ஆச்சாரியர்களுடைய முக பாதார மந்திரங்களிலிருந்து, முக மந்திரங்களிலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு, அவன் தபஸ் உடையவனாக, பணிவு உடையவனாக, தர்மத்தை அறிவதில் உண்மையிலேயே சிரத்தை உடையவனாக, தர்மத்தை பின்பற்றுவதில் உண்மையிலேயே சிரத்தை உடையவனாக இருந்தால், இறுதியில வந்து கண்டிப்பாக இந்த மனித வாழ்க்கையில ஜீவனுடைய இயல்பான தர்மம் என்னங்கிற விஷயத்தை இறுதியில் அவனால் வந்து புரிந்து கொள்ள முடியும். இதற்காக தான் மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட பொதுவாக மனிதர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க அப்படின்னா, புலனின்ப வாழ்க்கையில ஆர்வம் உள்ளவனாக தான் மனிதன் இருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆர்வம் உள்ளவனாக இருக்க மாட்டார். அவர் எப்படி இருப்பார், ஜீவசி இந்திரிய பிரீதேர். அதற்கு மாறாக இங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாசதேவர் சொல்றார், அதுக்கு மாறாக அவன் பொதுவா எப்படி ஆர்வம் உள்ளவராக இருப்பார் அப்படின்னா, ஜீவசி இந்திரிய பிரீதீர், அவர் எதில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்னா, புலன்களுக்கு இன்பத்தை கொடுக்கறதுலதான் அவர் பொதுவாக ஆர்வம் உள்ளவராக இருப்பாரே தவிர, இது போன்ற உயர்ந்தரமான கேள்விகள்லாம் மகாத்மாக்களுக்கு, எங்களை மாதிரி ஆட்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி துருவாத்மா நம்ம முதலே ஒத்துக்கிடுறோம். ஜீவசி இந்திரிய பிரீதீர். இப்ப மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம், மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட்ட பொழுதிலும் கூட, மனித வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு கூட பார்க்கிறோம், சொன்னு காலத்திலிருந்து பார்க்கிறோம், மனித சமுதாயத்தில் பலவிதமான ஆன்மீகமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்து வேதங்களுடைய ஒவ்வொரு விதமான பிரிவுகள் தான். வேதங்களில் ஒவ்வொரு விதமான பகுதிகளை கால தேச இனத்திற்கு ஏற்ப விதவிதமான முறையில் பின்பற்றியவர்கள் தான். நம்ம பார்க்கிறோம் ஜைன தர்மம் இருக்கு, அப்புறம் வந்து இஸ்லாமிய தர்மம் இருக்கு, அப்புறம் கிறிஸ்துவ தர்மம் இருக்கு, அப்புறம் வந்து தென் அமெரிக்காவில் விதவிதமான பலவிதமான ஆன்மீகமான முறைகள், நம்முடைய இந்து வழிபாட்டு முறைகளில் பலவிதமான ஆன்மீகமான வழிபாட்டு முறைகள், புத்த சமய முறைகள், பலவிதமான ஆன்மீகமான வழிபாட்டு முறைகள் மனித சமுதாயத்தில் இருக்கு. இப்படி பலவிதமான ஆன்மீகமான வழிபாட்டு முறைகள் மனித சமுதாயத்தில் இருந்தபடியிலும் கூட நம்ம பார்க்கலாம், பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபட்ட நபர்கள் கூட ஜீவசிய இந்திரிய பிரீதீர் ஆன்மீகத்துடைய இறுதியான குறிக்கோள் என்ன அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஆன்மீகத்தின் ஈடுபடுவதன் மூலமாக நம்முடைய புலன் இன்பத்திற்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா, நம்முடைய புலன்களுக்கு பகவான் மிக உயர்ந்த இன்பகரமான வாழ்க்கையை கொடுப்பாரா, நம்முடைய மகளுக்கு நல்ல ஒரு கணவனை கொடுப்பாரா, நம்முடைய மனைவிக்கு நல்ல ஒரு செல்வத்தை கொடுப்பாரா, நம்ம வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுப்பாரா, மன அமைதியை கொடுப்பாரா, நம்முடைய செல்வந்தனாக மாற்றுவாரா, நம்மளை பணக்காரனாக மாற்றுவாரா, இந்த ஆழமான உணர்ச்சி மதத்தின் மூலமாக கூட உலக இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த உணர்ச்சி வந்து மனிதனுடைய கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய ரத்தத்தில் ரத்தத்தோடு ரத்தமாக வந்து கலந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக இது ஆன்மீக வாழ்க்கையுடைய குறிக்கோள் கிடையாது. காரணம், உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உலக இன்பம் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் தர்மத்தை பற்றிய விஷயத்தை பகவான் மனித ஜாதியில் தான் போதிக்கணுங்கிற ஆசைப்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக தர்மத்தை வேதங்கள் மூலமாக மனித இனத்திற்கு போதிப்பதற்கு நோக்கம் கண்டிப்பாக வந்து உலக இன்பம் கிடையாது. காரணம், உலக இன்பம் உலகத்தில் உள்ள கடைத்தேழு பிறவிகளான கீழ்த்தரமான பிறவிகளுக்கு கூட இயல்பாகவே பகவானுடைய பகிரங்க சக்தியால் வந்து கொடுக்கப்படுது. அப்போ வேதங்களை மனிதனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. வேதங்கள் போதிக்காமலேயே அவனுக்கு புலன் இன்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் வேதங்களை போதிக்க வேண்டிய அவசியம் என்ன? வேதங்களை போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், வேதங்களுடைய போதிப்பதற்கு நோக்கம் கண்டிப்பாக புலன் இன்ப ஆசைகள் கிடையாது. இருந்தாலும் கூட பழைய காலங்களிலிருந்தே ஆன்மீக வழிகளை பின்பற்றக்கூடிய நபர்கள் கூட இந்த வேதங்களை பயன்படுத்தி அல்லது இந்த மத இன மத அமைப்பு முறைகளை பயன்படுத்தி ஜீவசி இந்திரிய பிரீதீர் ஜீவன் வந்து உலக இன்பத்தை வந்து அடைவதை வந்து முயற்சி செய்வதை நம்ம கண்கூடாக வந்து பார்க்கிறோம். வேதங்களில் கூட பார்க்கலாம், வேத காலங்களில் வேத முறைகளை பின்பற்றிய வேத கர்மகாண்ட முறைகளை பின்பற்றிய பிராமணர்கள் வேதங்கள் மூலமாக சொர்க்கலோகத்திற்கு வந்து செல்வதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீல பிரபாதர் ஒரு பொருளுரையில் வேதங்கள் இருந்து மேற்கோள் காட்டுறார், நாம் இப்பொழுது பின்பற்றக்கூடிய சாதுர்மாசிய விரதத்தை ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி ஸ்ரீல பிரபாதர் சொல்றார், கர்மகாண்ட முறையின்படி கண்ணோட்டத்தின்படி இந்த சாதுர்மாசிய விரதத்தை சரியான முறையில் ஒரு மனிதன் வந்து கடைபிடித்தான் ஆனால் ஜீவசிய இந்திரிய பிரீதி மிக உயர்ந்த இந்திரிய திருப்தி அடைய முடியும். எப்படி அடைய முடியும்? அவர் வந்து சொர்க்கலோகத்திற்கு ஏற்றம் பெற்று சொர்க்கலோகத்தில் நந்த காணனம்ங்கிற மிகப்பெரிய வனங்களில் வந்து சொர்க்கலோக பெண்களோட சோமரசத்தை வந்து அருந்தி சந்தோஷமான முறையில் இருக்கலாம்னு சொல்லப்படுறது. யாரெல்லாம் சாதுர்மாசிய விரதத்தை அதுதான் கடைபிடிக்க போறீங்க? சாதுர்மாசி விரதத்தை பகவானுடைய சந்தோஷத்துக்காகவும் தாமோதரனுடைய சந்தோஷத்துக்காகவும் கடைபிடிக்கலாம், இல்ல சொர்க்கலோகத்தில் போய் நந்தகானத்தில் போய் வந்து ஊர்வசி மேனகை போன்ற பெண்களுடைய சங்கத்தை வந்து அடைவதற்காகவும் பயன்படுத்தலாம். ரெண்டு விஷயத்துக்காகவும் பயன்படுத்தலாம். கவனமாக பயன்படுத்த நம்ம வந்து கடைபிடிக்கணும். நம்முடைய மனோபாவனை முக்கியமான விஷயம். இப்ப வேத காலங்களில் அந்த முறைகள் இருக்கு. அவர்கள் பிராமணர்கள். பிராமணர்கள் என்பவர்கள் வந்து சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கே அந்த எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் ஜீவசி தத்துவ பிரீதி. அதனாலதான் வேதங்களை நம்ம கற்றுக்கொண்டாலும் சரி, வேதங்களை கூட இன்னைக்கு வந்து இந்தியாவிலே பார்க்கலாம், வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்கு பலவிதமான மடங்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு விதமான புனித கஷேத்திரங்களையும் பார்க்கலாம், ஹரித்வார்லயோ ரிஷிகேஷ்லயோ காஞ்சிபுரத்திலேயோ ஸ்ரீரங்கத்திலேயோ பார்க்கலாம், ஒரு போர்டு எழுதிப்பட்டிருப்பாங்க, ரிக்வேத பாடசாலை, யஜுர்வேத பாடசாலை, சாமவேத பாடசாலை, அப்புறம் சர்ச், பைபிள் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏராளமான வேதகாமக இயக்கங்கள் இருக்கு. அங்க முதல்ல வெளியில போர்டே அப்படிதான் போட்டிருக்கோம், குருடர்கள் கண் பார்வை பெறுவார்கள். இங்க வந்தா கண்டிப்பாக வேதத்திரிய நோக்கம் வந்து ஊனக்கண்ணை போக்குவது கிடையாது. வேதத்திரிய நோக்கம் என்னது? வேத கல்வியுடைய நோக்கம் ஞானக்கண்ணை திறப்பது. ஊனக்கண்ணை திறப்பது கிடையாது. ஊனக்கண்ணை திறப்பது அகர்வால் டாக்டர் இருக்கிறாரு. எதுக்கு இந்த ஜீசஸ் கால் இயேசுவை கஷ்டப்பட்டு கூப்பிடணும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய பகவானுடைய உண்மையான மைந்தனை போய் கண்ணை திறக்கிறதுக்காக கூப்பிடணும். எத்தனையோ டாக்டர் ரோட்டில் அலையிறானே, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பிரம்மலோகத்திலிருந்து வந்த பிரம்மாவுடைய மகனான புத்திரனான பகவானுடைய உண்மையான தூதனான இயேசுவ கண்ணு திறக்கிறதுக்கு போய் கூப்பிடுறாங்க. அப்பாவிகள் பாவிகள் எந்தெந்த நபரை எதுக்கு கூப்பிடுன்றது? இது கண்டிப்பாக குறிக்கோள் கிடையாது. ரிக்வேத பாடசாலை, யஜுர்வேத பாடசாலை, பல விதமான பாடசாலைகள் பார்க்கலாம். அங்க வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால்தான் வேதங்களுடைய உண்மையான குறிக்கோளை கூட சரியான முறையில நீ புரிந்து கொள்ளணும்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆச்சாரியவான் புருஷோ வேதா, ஆச்சாரியர்கள் மூலமாக அவனுடைய பொருளை சரியான முறையில புரிந்து கொண்டால்தான் அந்த வேதத்துடைய இறுதியான அந்த தர்மத்தை வந்து சரியான முறையில் நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்லாத பட்சத்திற்கு கண்டிப்பாக மீண்டும் அந்த வேத கருத்துக்களை கூட, வேதங்களுடைய குறிக்கோள்களை கூட, வேத மத சடங்குகளை கூட நம்முடைய வெறும் புலந்து திருப்திக்காகத்தான் பயன்படுத்துவதற்கு பொதுவாக வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் நம்ம இஸ்கான்ல பிரச்சாரம் செய்தோம், வேதத்தை கூட வந்து நான்கு விதமான குரு சம்பிரதாயத்தின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொல்லப்படுது. சம்பிரதாய விகினாயே மந்திர நிஸ்பலக, நம்ம நான்கு விதமான சம்பிரதாயங்களை சொல்றோம். பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், மற்றொன்று ஸ்ரீ சம்பிரதாயம். நம்ம வேதங்களை சும்மா பொதுவாக கதைகள். இந்த நான்கு விதமான சம்பிரதாயங்கள், இந்த வேதங்களை எந்த குறிக்கோளுக்காக மனித சமுதாயத்தில் பகவான் படைத்தாரோ அந்த குறிக்கோளின்படி இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குருக்கள் ஆச்சாரியர்கள் காலங்காலமாக தொன்று சுட்டு அது சரியான முறைப்படி, அப்கோர்ஸ் கொஞ்சம் காலதேச காலத்திற்கு ஏற்ப, ஆனால் அதனுடைய கருத்துக்களை மாற்றாமல் வந்து இப்பொழுது கூட வந்து அதனுடைய வேதத்துடைய குறிக்கோளை சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அந்த குறிக்கோளோட கற்றுக் கொடுக்குறாங்க. காரணம், பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கடந்த 500 வருடங்களுக்கு முன்பு வேத கலாச்சாரத்தை மீண்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில், காரணம் இன்னைக்கு கடந்த 5000 வருடங்களாக வேத கலாச்சாரம் பலவிதமான ஏற்ற தாழ்வுகளை பலவிதமான சோதனைகளை வந்து சந்திச்சிருக்கு. கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு கலியுகம் ஆரம்பித்த உடனேயே பகவானுடைய பிரதிநிதித்துவமான வேதம் வந்து பூலோகத்தினுடைய சக்தியை வந்து இழக்கு. காரணம், கலியுகத்துடைய தன்மை அந்த மாதிரி. மிக முக்கியமாக மிலேச்சர்கள் யவனர்கள் இந்திரபிரஸ்த நகரமான டெல்லியை வந்து படையெடுத்த உடனேயே செய்த முதல் விஷயம், வேத சுவடிகள் அனைத்தையுமே வந்து டெல்லி நகரத்தில் தீயிட்டு கொளுத்துனாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும், வேத கருத்துக்களை வேதத்துடைய கொள்கைகளை இந்திய மக்கள் பின்பற்றக்கூடிய வரைக்கும் இந்தியாவை எதுவுமே செய்ய முடியாதுங்கிற காரணத்தால் வேதத்தை மொத்தமாக எரிச்சாங்க. நல்ல வேத கலாச்சாரம் ரொம்ப குறைஞ்சது. அதுக்கு பின்பு வேதத்தையே பின்பற்றக்கூடிய மக்கள் வேதத்தை பின்பற்றி தவறான முறையில் பசுக்களை வந்து கொன்று குவிச்சாங்க. அதனால்தான் அதை தடுப்பதற்காகத்தான் புத்தர் வந்தார். மீண்டும் வேதத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக, வேதத்துடைய கருத்துக்களையும் வேதத்துடைய மேலாண்மையையும் ஸ்தாபிதம் செய்வதற்காக சங்கராச்சாரியர் வந்தார். சங்கராச்சாரியர் வந்து வேதத்துடைய மேலாண்மையை ஸ்தாபிதம் செய்த பொழுதிலும் கூட வேதத்துடைய கருத்துக்களை சரியான முறையில் போதிக்காமல் வேதத்தில் உள்ள சம்பந்த தத்துவத்தை வந்து அவர் தவறான முறையில் போதித்தார். அதான் அதனுடைய கொள்கையுடைய பெயர் மாயாவாதம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பின்பு மீண்டும் வந்து ராமானுஜர் மத்வர் போன்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மீண்டும் வந்து வேதத்தில் உள்ள இந்த சம்பந்த தத்துவத்தை சரியான முறையில் ஜீவனுக்கும் பகவானுக்கும் இடையில் உள்ள தத்துவத்தை மீண்டும் சரியான முறையில் ஸ்தாபிதம் செய்த பிறகு மீண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்து வேத கருத்துக்களை பரப்பக்கூடிய நேரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், வேதத்துடைய குறிக்கோள் மூன்றே மூன்று குறிக்கோள். மொத்த வேத கருத்துக்கள் பலவிதமான முறையில் சொல்லப்பட்டாலும் கூட வேதத்துடைய குறிக்கோள் மூன்றே குறிக்கோள். ஒன்று சம்பந்தம், மற்றொன்று அபிதேயம், மற்றொன்று பிரயோஜனம். இந்த மூன்று விதமான விஷயங்களை போதிப்பதற்காகத்தான் வேதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பார்க்கலாம், முதல்ல வந்து சம்பந்தம். நம்ம ஜீவனுடைய இயல்பான குணத்தை பற்றி தர்மத்தை பற்றி கேட்கணும், அதுதான் மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் சொல்லி இந்த உரையில முதலே சொன்னோம். ஜீவனுடைய இயல்பான தன்மை என்ன, அவனுடைய கடமை என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம சொன்னோம், ஆனா பொதுவாக அந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மா எப்படி நினைச்சுக்கிட்டார் அப்படின்னா, ஜீவசி இந்திரிய பிரீதியர், உலக இன்பத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார் அப்படிங்கிறோம். இந்த கொள்கை முதலே வந்து உபநிஷதங்கள்ல வந்து வன்மையான முறையில் கண்டிக்கப்படுது. உபநிஷம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையுடைய பொருள் என்ன? உபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உபம், உபவனம் அப்படிவாங்க. பக்கத்தில் உபனாலே பக்கத்தில் கொண்டு போறது. இந்த ஜீவாத்மாவை பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம் மீண்டும் பகவான் பக்கத்தில் கொண்டு போகக்கூடிய நூலுடைய பேர் என்ன பெயர்? உபநிஷம். எப்படி மாயை புஸ்தகங்களாக நம்மளை பகவான் தூரம் கொண்டு போதோ, அவரு பகவான் பக்கத்தில் கொண்டு போகக்கூடிய நூல் பேர் தான் உபநிஷம். உபநிஷங்களே மிக முக்கியமான ஈசோ உபநிஷம் முதல் ஸ்லோகத்திலேயே அந்த கொள்கையை வன்மையான முறையில் கண்டிக்கு. காரணம், ஜீவனுடைய இயல்பான தன்மை, அவர் வந்து புருஷன் கிடையாது, உலகத்தை அனுபவிக்க முடியாது. காரணம் எதனால் அவர் உலகத்தை அனுபவிக்கக்கூடியது அவருடைய தர்மம் கிடையாதுன்னா, எதனால் அந்த தர்மம் அது தவறான தர்மம் அப்படின்னா, ஈசாவாசியம் இதம் சர்வம், உலகத்தில் உள்ள எல்லா விதமான பொருட்களுக்குமே ஈஸ்வரன் தான், பகவான் தான் ஈஸ்வரன், அவர் தான் உரிமையாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே அவருடையது. ஈசாவாசியம் இதம் சர்வம், எல்லா பொருட்களுக்கும் அவர் தான் ஈஸ்வரன். இப்போ உலகத்தில் உள்ள எல்லா விதமான பொருட்களுக்கும் அவர் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜீவன் எப்படி அதுக்கு வந்து உரிமையாளராக மாற முடியும்? எனக்கு உள்ள பொருளை தான் நான் வந்து அனுபவிக்க முடியும், அப்படிதானே? உங்களுடைய பொருளை நான் எப்படி அனுபவிக்க முடியும்? உங்களுடைய பொருளை உண்மையிலே அனுபவிச்சா கூட குரங்கு பழத்தை திருண்ட குரங்கு மாதிரி தான் இருக்க முடியும், பார்த்து பார்த்து தான் சாப்பிட முடியுமே தவிர நிம்மதியாக சாப்பிட முடியாது. குரங்கு கிளவான் சாப்பிட்டா எப்படி சாப்பிடும்? பார்த்து பார்த்து பயந்து 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 தான் சாப்பிடும். காரணம் அது உரிமையாளர் கிடையாது, கலவாண்டு வச்சிருக்கு. அதுபோல ஜீவன் ஒரு நாளும் ஈஸ்வரனா ஆக முடியாது, புருஷனா மாற முடியாது. காரணம் ஈசோபனிஷத்து முதலே அந்த விஷயத்தை கட் பண்ணது. என்ன சொல்லுது? ஈஸ்வரன் யாரு? எல்லாத்துக்கும் உரிமையாளர் யாரு? பகவான். ஈசாவாசியம் எனும் சர்வம், அல்ல கண்டிப்பாக அந்த கொள்கை முதலே வந்து ஜீவனுடைய தர்மம் வந்து அவர் புருஷன் கிடையாது, அவர் எதையும் அனுபவிக்க முடியாது. எத்கெஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், அவர் அனுபவிக்க முடியும். எவ்வளத்ததான் அனுபவிக்க முடியும்னா, பகவான் கருணையோடு ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் அவனுடைய பழைய கர்மத்திற்கு ஏற்பவோ அல்லது அவனுடைய பழைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்பவோ சில குறிப்பிட்ட விதமான விஷயங்கள் அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். எத்கெஞ்ச ஜெகத்யாம் ஜெகத், கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் பிச்சை இழந்து வச்சிருக்கிறார். அதை அவரால் அனுபவிச்சுக்கிட முடியும். தேன தேக்தேன புஞ்சிதா, அதுக்குள்ள அவர் சந்தோஷம் அடைஞ்சுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இது போல ஒவ்வொரு விதமான விஷயம். அடுத்து பகவானுடைய நிலைமை என்ன? அவர் எப்படி புருஷர்? ஈசா அதே மீண்டும் பகவத்கீதையில மீண்டும் அதே பகவத்கீதை மீண்டும் ஒரு உபநிஷம், 108 உபநிஷங்கள்ல பகவத்கீதை ஒரு மிக முக்கியமான உபநிஷம். அதுல பல மற்ற உபநிஷங்கள்ல உள்ள கருத்துக்கள் இயல்பாகவே பகவத்கீதையில இருக்குது. இந்த ஈசாவாசியம் இதம் சர்வம், பகவான் தான் பகவத் எல்லா விதமான பொருட்களுக்கும் சொந்தக்காரர் உரிமையாளர்ங்கிற இதே விஷயத்த பகவத்கீதையில மீண்டும் பகவான் வேறு விதமா சொல்றார். எந்த ஸ்லோகத்தை சொல்றார்? போக்தாராம் என்கிற தபசா சர்வலோக மகேஸ்வரம். அதே விஷயத்தை பகவான் மீண்டும் தன்னுடைய சொந்த வாயால் சொல்றார். எல்லாத்துக்கும் உரிமையாளன் யாருங்கிறார்? நான்கிறார். போக்தாராம் எங்க தபசா, கண்டிப்பா ஜீவன் உரிமையாளன் கிடையாது. ஜீவன் வந்து புருஷன் கிடையாது, அவனுடைய தர்மம் கிடையாது அப்படிங்கிறார். இப்ப ஜீவனை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் உன்னுடைய தர்மம் என்ன? நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன், உன்னுடைய தர்மம் என்ன அப்படிங்கறத பகவான் சொல்லும்போது ஒரு வகையில கீழ்த்தரமா சொல்றாரு. ஒத்துக்கொண்ட ஒரு வழி கிடையாது நம்ம எல்லாம் அதுதான். என்ன சொல்றார்? சர்வ தர்மான் பருத்தியஜ மாமேகம் சரணம் வரைச்ச, என் காலை கவி பிடிக்கிறதா அவன் வேலை அப்படிங்கிறார். அதை ஒத்துக்கொண்ணும். நாயை பார்த்து சொல்லும் சி கிழக்கார் அப்படிங்கிற மாதிரி, கிழக்கார் என் காலை அப்படிங்கிறார், அதான் வேற வேலை. உண்மையா உண்மை இல்லையா? காரணம் எல்லாம் பகவானுடைய சொத்துக்கள், எல்லாமே பகவானால கட்டுப்படுத்தப்படுது, எல்லாத்துக்குமே முதலாளி பகவான். நான் பகவானால கட்டுப்படுத்தப்படுவேன், நீயே என்னால கட்டுப்படுத்தப்படுத, நீயே என்னுடைய அம்சம் அப்படிங்கிற, மமைவ அம்சோ ஜீவலோக, நீயே என்னுடைய அம்சம், அவ்வளவுதான், என்னால் கட்டுப்படுத்தப்படுத. உடனே இவர் கேட்கலாம், எதுக்காக நான் சரணாகதி அடையணும்? பகவான் சொல்லார், அட நாயே, மமைவ அம்சோ ஜீவலோக, நீ என்னுடைய அம்சம், அது மட்டும் இல்ல, எதனால உன்ன சரணாகதி அடைய சொல்றேன்னா, மனசஸ்திரியானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்சதி கர்சதி, நாயை கஷ்டப்பட்டு போலோகத்தில். நீ எப்படி கஷ்டப்படுற? உன்னுடைய மனதாலையும் புத்தியாலையும் இந்திரியங்களாலையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கர்சதி கஷ்டப்படுத. அதனால உன்னுடைய தர்மம் என்ன? என்ற சரணாதிகளை சந்தோஷம் அட அப்படின்றாரு பகவான். மீண்டும் கேட்கலாம், நான் அதுக்கு பகவான்ட சரணாதிடம், நீ கஷ்டப்படுறதுனால சரணாதிடை. காரணம் நீ எனக்கு சரணாகதி அடைவதற்கு பதிலாக பகிரங்க சக்தியால் உண்டாக்கப்பட்ட மனம் புத்தி அகங்காரத்துக்கு சரணாகதி அடைந்ததனால் என்ன பண்ற? கர்ஷதி அப்படிங்கிறார் பகவான், கஷ்டப்படுது அப்படிங்கிறார். இந்த தர்மம்ங்கிற வார்த்தையை பலவிதமான முறையில் நம்ம ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணலாம். காரணம் இந்திய மொழியில இந்த தர்மம்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்படும். குறைஞ்சது வந்து 50 சினிமா வந்துன்னா 60 சினிமாவில் எப்படி அதுல பேர் வரும், தர்மம்ங்கிற பேர் வரும். அப்கோர்ஸ் அதோட அயோக்கிய பசங்களுக்கு உண்மையிலே தர்மம்னா என்னங்கிற விஷயம் கொஞ்சம் கூட தெரியாது. தர்மத்திலே பலவிதமான தர்மங்கள் இருக்கு. உபதர்மம், சல தர்மம், மோக்ஷ தர்மம், பலவிதமான தர்மங்கள், சின்ன சின்ன தர்மம், பலவிதமான தர்மங்களை ஒட்டிய பல வார்த்தைகள் இருக்கு. கைதவ தர்மம், உபதர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் மாதிரி தர்மத்துக்கு பக்கத்தில் உள்ள தர்மம், அதுதான் உபதர்மம். கைதவ தர்மம்னா அது வந்து ஏமாத்து தர்மம்,
அப்படின்னா தர்மம் கிடையாது. ஆனா தர்மங்கிற பேர்ல சமுதாயத்துல வந்து பிரச்சாரம் செய்யப்படும். எப்படி பிரச்சாரம் செய்யப்படும்னா, எங்க குருஜி இருக்கிறாருங்க, இவர் தான் போன வருஷத்துலாம் பிறந்தாருங்க, ஆனா கடவுளுங்க, இவர் வழிபடுங்க, இவர் அம்மாங்க, இவர் வழிபடுங்க. உலகத்துல அம்மா வந்து பெண்பால், ஆண்பால் கிடையாது. அம்மா பகவான், பகவான்ங்கிற வார்த்தை வந்து ஆண்பால், பெண்பால் கிடையாது. சோ இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதையும் ஏத்துக்கிட்டாங்க. அம்மா பகவான் கண்டிப்பாக முடியாது. காரணம் வந்து பகவான்கிற வார்த்தை வந்து என்ன வார்த்தை? ஆண் வார்த்தை, பெண் வார்த்தை கிடையாது. நம்ம பலவிதமான விஷயங்கள் சொல்லலாம். கடைசியில் பகவான் வந்து கண்டிப்பாக வந்து ஆண் உருவத்தில் இருக்கிறார். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா அநாதி ராஜி கோவிந்தா சர்வ காரண காரணம். புருஷா, அவர் புருஷனா தான் இருக்கிறார் கடைசியில், அவர் வந்து பெண்பால் இல்லை. இப்ப இது போல தர்மங்களை வந்து மீண்டும் வந்து ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக, ஸ்ரீமத் பாகவதம் இங்க மீண்டும் இந்த விஷயம் எதற்காக சொல்லப்படுது அப்படின்னா, அப்ப ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதிய வியாசதேவர் தான் நான்கு விதமான வேதங்களையும், ஒரு வகையில் வேதத்தை பாராட்டலாம், நான்கு விதமான வேதங்கள், 108 விதமான உபநிஷங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற எல்லா விதமான இதிகாசங்கள் மூலமாக அந்த காலத்தில் உள்ள ஒரு சாதாரணமான மனிதனுக்கு இந்த வேதத்தை பற்றிய தேடுதல வந்து ஒரு பயிற்சி அளிக்கப்படுது. அவன் மூலம் உபநிஷங்கள்ல கத்துக்கொள்ளதான், அவர் வேதங்களை கற்றுக்கொள்றார், அவர் ராமாயண மகாபாரதம் இதிகாசங்களை கற்றுக்கொள்றார். எல்லாற்று மூலமாக வந்து கடைசியில் உண்மையான இறுதியான தர்மம் என்ன அப்படிங்கறத வந்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்றார். அதான் மனித வாழ்க்கை, சந்தோஷமான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு மனிதனுக்கு வந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து அனாவசியமான மற்ற விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. இருப்பினும் கூட இங்க வந்து நாரத முனிவர் வியாசதேவரை ஓரளவுக்கு கண்டிக்கிறார். காரணம் வந்து இந்த பலவிதமான நூல்களில் வந்து அவர் வேதங்களை பற்றிய பலவிதமான விஷயங்களை மறைமுகமான முறையில அல்லது நேரடியான முறையில் எழுதாமல் அல்லது சுற்றி வளைத்து மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி வாராரே தவிர, கிருஷ்ணரை வழிபடுவதுதான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவதுதான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நன்மையிலையும் சந்தோஷத்திலையும் சந்தோஷம் காண்பதுதான் ஜீவனுடைய ஆதாரமான தன்மைங்கிற அந்த ஜீவனுடைய இந்த இயல்பான தத்துவத்தை பற்றி, அந்த ஜீவனாத்மாவுடைய இயல்பான குணத்தை பற்றி, அந்த இறுதியான தர்மத்தை பற்றி அவர் நேரடியான முறையில் விளக்கி சொல்லாததுனால, தவறான முறையில் அனாவசியமான முறையில் அந்த மாணவர்களுடைய நேரத்தையும் சக்தியையும் நீ விரயம் அடித்துட்டேன்னு சொல்லி இங்க வியாசதேவரை வந்து நாரத முனிவர் வந்து கண்டிக்கிறார். உதாரணமா மகாபாரதத்தில் பார்க்கலாம். மகாபாரதத்தில் பல இடங்கள்ல கதைகள் நீங்க படிக்கும்போது கிருஷ்ணன் தான் முழு முதற் கடவுளுங்கிறது நேரடியான முறையில் சொல்லப்பட்டிருக்காரு. மகாபாரதத்தை படிச்ச பல நபர்கள் வந்து எப்படி என்ன முடிவுக்கு தான் வராங்கன்னா, கிருஷ்ணர் அரசியல்வாதி, கிருஷ்ணர் தந்திரசாலி, கிருஷ்ணர் மிகப்பெரிய மன்னர். அப்புறம் வந்து மகாபாரதத்தில் கிருஷ்ணன் முன்னே நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் பீஷ்ம தேவர் வந்து உண்மையை பற்றி ஒரு 10 அத்தியாயங்கள் வந்து யுதிஷ்ட மகாராஜிட்ட பேசுவார். உண்மைதான் இருக்கையிலே மிகப்பெரிய தர்மம் அப்படிங்கறத பத்தி, அது பொய் பேசாம இருக்கிறதா மிகப்பெரிய தர்மம் சொல்லி ஒரு 20 சாப்டர்ல பேசுவார். அப்புறம் வந்து தர்மம் வழங்குறது தான் வந்து மிகப்பெரிய தர்மம் அப்படிங்கறத பற்றி ஒரு 20-30 அத்தியாயங்கள்ல பேசுவார். அல்ல சாதுர்மாசியத்துல விரதம் இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயங்கிறத பற்றி பேசிக்கலாம் இருப்பார். இதெல்லாம் தர்மங்கள் தான், உண்மைதான், உபதர்மங்கள் தான், கடைபிடிக்கப்பட வேண்டிய தர்மங்கள் தான். இருப்பினும் கூட இறுதியான தர்மம், ஆதாரமான தர்மம், கடைசியில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் பகவான் விஷ்ணுவிற்கு கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைவது. அந்த தர்மம் கடைபிடிக்கப்படக்கூடிய நேரத்தில் மற்ற தர்மங்கள் வந்து கடைபிடிக்கப்படாவிட்டால் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மாறாக மற்ற தர்மங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்துட்டு அந்த தர்மத்தை கடைபிடிக்கல, பகவான் விஷ்ணுவுக்கு நீ போய் சரணாகதி அடையலைன்னா கடைசியில் எந்த விதமான பயனுமே கிடையாது. அதான் மீண்டும் ஸ்ரீமத் பாகவத்தில் சொல்லுவார், தெக்பா சுதர்மம் சரணாபுஜம் ஹரேர் பஜன் அபக்வோத்த பதயத்ததோ எதி எத்திரக்கவோ ஆபத்திர அபூத் அபிஷேகம் கோவார்த்த ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதக. அதுக்கு அர்த்தம் என்ன? தெக்தா சுதர்மம் சரணாபுஜம் ஹரேர். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில பல விதமான தர்மங்கள் இருக்கு. கிரகஸ்தனுக்குன்னா கண்டிப்பா குடும்பத்தில் உள்ள பல விதமான தர்மங்கள் இருக்கு. வீட்டை கணவிக்கணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மனைவிக்குன்னா பல விதமான தர்மங்கள் இருக்கு. இந்த எல்லா விதமான தர்மங்களையும் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம உறுதியான முறையில் அல்லது ஒரு குழந்தைக்கு கடமை இருக்கு, அம்மா அப்பா கவனிக்கணுங்கிற கடமை இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி இஸ்கான் பக்தர்கள் போய் பகவத்கீதை உள்ளுக்கு நீட்டிட்டாங்க, நீட்டி பிரம்மச்சாரியா மாறுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவருக்கு பல கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம் இந்த மனித வாழ்க்கையில ஜீவேறு சுரூபகை கிருஷ்ணேரு நித்யதாச, நான் கிருஷ்ணனுடைய நித்யதாசன்கிற அந்த தர்மத்தை பற்றி அந்த ஞானம் திடீர்னு முளைச்சிட்டு அப்படி பீறிட்டு வந்துட்டு ஊற்று மாறி நீர் ஊற்று மாறி உடனே பார்த்தார் எல்லாத்தையும் அடிச்சு நொடிக்கு மட்டும் வந்துட்டார். உண்மை தெக்பா சுதர்மம், கடையில் வேலை பார்த்த தர்மம் அல்லது பேப்பர் காரனாக வேலை பார்த்த தர்மம் அல்லது அம்மா அப்பாவுக்கு வேலை பார்த்த தர்மம், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்த தர்மம், அது எஸ்எல்சி படித்த தர்மம் எல்லாத்தையும் துரதிக்கு போட்டார். உண்மையிலே தப்பு கிடையாதுங்கிறார். செக்வா சுருமமும் சரணாம், ஏன்னா சுவதர்மத்துக்கு வந்துட்டார், அதுதான் வரணும் அப்படிங்கிறார். இருந்தாலும் கூட அப்படி வந்த நேரத்தில் சில நேரங்களில் முழுமையான முறையில் தர்மத்தை பற்றி கடைபிடிக்க மாட்டாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிறார். அப்பக்குவோ அவனுடைய தர்மம் முழுமையான முறையில் பக்குவமடையாவிட்டாலும் கூட பரவாயில்ல. காரணம் வந்து என்ன பண்ணிட்டான், இந்த மனித வாழ்க்கையில் ஜீவன் எந்த தர்மத்தை இறுதியில் கடைபிடிக்கணுமோ அந்த தர்மத்தை வந்து அவர் என்ன பண்ணிட்டார், மீண்டும் தொட்டு பார்த்துட்டார். அதற்கு மாறாக சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பிராமணன் உண்மையிலே எல்லா விதமான 26 விதமான பிராமண குணங்களையும் கடைபிடிக்கிறான். 26 விதமான பிராமண குணங்களை கடைபிடிக்கக்கூடிய பிராமணன் கண்டிப்பா கண்ணில் எண்ணெய் ஊத்தினா கூட இப்ப பார்க்க முடியாது, அது சாதாரணமான விஷயம் இல்ல. காரணம், பிராமணனுக்குரிய 26 விதமான குணங்களையும் அவன் கடைபிடிக்கணும். அவன் அப்படி எல்லாத்தையுமே கடைபிடித்தும் கூட கிருஷ்ணருக்கு சரணாகதி அடையல, அந்த ஜீவனுடைய அந்த இயல்பான தர்மத்தை வந்து அவன் வந்து கடைபிடிக்கல வாழ்க்கையில் அப்படிங்கும் போது கடைசியில் அதில் எந்த விதமான பலனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு, சத்கர்ம நிபுணோபுரோ மந்திரதந்திர விசாரதக அவைஷ்ணவ குருனோ சியாத் வைஷ்ணவ சோபச்சோ குரு. அவன் எல்லா விதமான விஷயங்களையும் பின்பற்றியும் வைஷ்ணவனாக மாறல, வைஷ்ணவனாக மாறினா வைஷ்ணவனா அர்த்தம், விஷ்ணு இவசை தேவதாக, எவன் ஒருவன் மனித வாழ்க்கையில விஷ்ணுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சரணாகதி அடைதாரோ அவருடைய பேர் வைஷ்ணவர். அவ்வளவுதான், அவர் எந்த ஜாதியிலிருந்து வரலாம், எந்த மதத்திலிருந்து வரலாம், இஸ்கான்ல பாக்குறோம், அமெரிக்கன் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, ஸ்லோவேனியன் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, யூரோப்பியன் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்து வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, பாண்டிய நாட்டு வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, தொண்டை நாட்டு வைஷ்ணவர்கள் இருக்காங்க, இலங்கை நாட்டு வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, தெலுங்கு வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, பெங்காலி வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்கன் வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க, இங்கிலாந்து வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. காரணம், ஜீவனுக்கு இயல்பான தன்மை கிருஷ்ணனுக்கு சரணாகதி கிடையாது. அவர் எங்க இருந்து வந்தா கூட பரவாயில்ல, அவர் தான் வைஷ்ணவர், அவர் ஒண்ணும் பெரிய எங்க இருந்து வேணாலும் வரலாம். பல நேரங்களில் பார்க்கலாம், மிருகங்கள் பிறவியில் கூட வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க. கஜேந்திரன் மிகப்பெரிய யானை, அவர் வந்து மிருகங்கள் பிறவியில் இருந்து வந்து மீண்டும் பகவான் சரணாகி இருந்தார். சோ அந்த விஷயத்தை வந்து அவர் அடையணும். அப்ப இங்க நாரத முனிவர் என்ன பண்றாரு, வியாசதேவர் வந்து முதல்ல மற்ற நூல்களை எழுதி மக்களை வந்து திசை திருப்பி செய்ததுனால அவர் வன்மையான முறையில் கண்டிக்கிறார். அதனால இங்க மீண்டும் என்ன பண்ண போறாருன்னா, இப்ப வியாசதேவர் தன்னுடைய தவறை உணர்ந்து இப்ப மீண்டும் ஒரு நூல் எழுத போறார், அதான் ஸ்ரீமத் பாகவதம். அதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் மீண்டும் சொன்ன மாதிரி, இதுதான் உண்மையான தர்மம், நிகம கல்பத்திரோர் கலிதம்பலம் சுகமுகா தமிரத திரவ சமீதம் விபத பாகவதம் ரசம் மாலயம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன சொல்லப்பட போகுதுன்னா, இந்த ஒரே ஒரு தர்மத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து இந்த 18,000 ஸ்லோகங்கள் வந்து எழுதப்பட போகுது. என்ன விஷயம், கிருஷ்ணருக்கு ஜீவன் வந்து எப்படி பக்தி செய்யணும், அந்த பக்தியுடைய லட்சணங்கள் என்ன, அந்த பக்தியுடைய குணங்கள் என்ன, அந்த பக்தியுடைய சரணாகதி தத்துவம் என்ன, அந்த பக்தியுடைய அம்சங்கள் என்ன, அந்த பக்தியுடைய விதவிதமான குணங்கள் என்ன, அந்த பக்தி ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே எந்த அளவிற்கு மிக உயர்ந்த ஆன்மீக இன்பத்தை அளிக்கும், அந்த கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த குணம் என்ன, பகவான் கிருஷ்ணருக்கு எதனால் நம்ம சரணாகதி அடையணும், எப்படி கிருஷ்ணருக்கு தான் ஜீவனுடைய சரணாகதியை வாங்கக்கூடிய அளவிற்கு உண்மையான புருஷத்தனமான உயர்ந்த நித்திய கல்யாண குணங்கள் மட்டும் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை மட்டும், அவருடைய அந்த மிக முக்கியமான நித்திய கல்யாண குணங்களை மிக முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் விளக்கக்கூடிய இந்த நூல் ஸ்ரீமத் பாகவதம். இந்த நூலில் மற்ற எந்த உபதர்மங்கள் எதுவுமே கிடையாது. உண்மை பேசுவதுடைய முக்கியத்துவம் என்ன, பொய் பேசாமல் இருக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, அது அகிம்சையாக இருக்கிறதுடைய முக்கியத்துவம் என்ன, ஏழைகளுக்கு உதவக்கூடிய முக்கியத்துவம் என்ன, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு தர்மம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடிய தர்மத்தை மட்டும் எடுத்து இந்த ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற நூலில் வந்து எழுதினார். ஆனால் நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில், இப்ப வாழக்கூடிய நம்ம கலியுகம், பிரயாணே அல்ப ஆயுஷ சவ்ய கலாவஸ்மி நிகேஜனா மந்தாசு மந்த மதையோ மந்த வாக்கிய உபத்ரதக. நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகம் வந்து பிரயாணே அல்ப ஆயுசு, மிக மிக ஆயுசு குறைந்த யுகம். உண்மையிலேயே தர்மத்தை வந்து உண்மையிலேயே புரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உள்ள மனிதன் ரொம்ப கம்மி இந்த காலத்துல. உண்மையிலே அப்படி அவர் புரிந்து கொள்ளணும் முயற்சி பண்ணா கூட தர்மத்தை முழுமையான முறையில கடைந்து எடுத்து புரியக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி கிடையாது, கால அவகாசமும் கிடையாது, தர்மத்தை பத்தி முதல்ல சமுதாயத்தில் பார்க்கவே முடியாது. அதனால நம்ம காலத்தை அனாவசியமான முறையில விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ரீ சைதன்ய முகாபுரு சொல்லக்கூடிய மிக முக்கியமான போதனை, நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல தர்மத்தை பற்றி முழுமையான முறையில் புரிந்து கொள்வதற்கு நேரடியான முறையில ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஸ்ரீமத் பாகவத்தையும் மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டாலே போதும்னு சொல்லப்படுது. காரணம், பிரயாணி அல்ப ஆயுசு, நமக்கு வந்து ஆயுஸ் எங்க இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. 40 வயசு 50 வயசுலயும் மண்டை போட்டுறதா, இந்த செத்த போஸ்டர் எல்லாம் வெளியில ஓட்டியிருக்காங்க, இவர் மரணம் அடைந்தார், இவர் மரணம் அடைந்தார். பல கேசுகள் பாத்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுலயும் மரணம் அடைஞ்சிருக்கு. பிரயாணே அல்ப ஆயுசு சபிய கலாவஸ்மி நிகேஜனா மந்தாசு மந்த மதையோ. இன்னொன்னு, தர்மத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு எளிதான காரியமும் கிடையாது. தர்மம் மிக மிக ஆழமானது, குஹியம்னு சொல்லப்பட்டிருக்கு. குஹ்யம்னா மிக மிக ஆழமானது. அதனால வந்து இந்த பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதையும் மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டாலே போதும், கலியுகத்துல நம்ம வாழ வேண்டிய தர்மத்தை சரியான முறையில புரிந்து கொள்ள முடியும். அந்த பகவத்கீதை கூட வாழ்வது, ஸ்ரீமத் பாகவத்தை படிப்பது, தர்மத்தை மட்டும் நம்ம வாழ மட்டும் செய்யல, உண்மையிலே தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறோம். அதான் மீண்டும் ஸ்ரீமத் பாகவத்தில் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணஸ்வதாமோபகதே தர்ம ஞானாதிபிகசக கலவு நஷ்ட திரசாமியேச புராணார்கோ உதுநோதிதக. கலியுகம் வந்து மக்களை வந்து ஞான குருடனா வந்து மாத்துது. ஒரு அண்டகாரத்தை, ஒரு இருட்டை வந்து இந்த கலியுகத்துல, இந்த உலகத்துல இருந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. மக்கள் எல்லாரையுமே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவர்களாகவும், மது அருந்தக்கூடியவர்களாகவும், உலகாரியமான விஷயங்கள்ல, இனக்கவர்ச்சி விஷயங்கள்ல வெறி பிடித்தவனாகவும் மாற்றக்கூடிய அந்த நேரத்துல வந்து மக்களை வந்து இந்த அஞ்சானத்திலிருந்து, இந்த அமங்கலங்களிலிருந்து நீக்குவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கருணையால வியாசதேவர் மூலமாகவும் சுகதேவ கோஸ்வாமி மூலமாகவும் மீண்டும் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற மிக உயர்ந்த சூரியன் வந்து உதித்திருக்கு இந்த பூ உலகத்துல. அது மிக முக்கியமாக இந்தியாவில் கடந்த 5000 வருடங்களாக போதிக்கப்படாத அந்த ஸ்ரீமத் பாகவதம் மீண்டும் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாருடைய கருணையின் மூலமாக இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் வந்து பலவிதமான மொழிகள்ல வந்து பிரச்சாரம் செய்யப்படும். மீண்டும் இடையில கடந்த 5000 வருடங்களாக அது போதிக்கப்படல, இந்தியாவில் தான் அது இருந்திருக்குது. சமஸ்கிருதம் தெரிந்த ஏதோ சில பண்டிதர்கள் மட்டும் தங்களுக்கு இடையில அதை பேசியிருக்கிறாங்களே தவிர, நம்முடைய தாத்தா எத்தனை நாள் ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி பேசினார், நம்முடைய பூட்டனார் எத்தனை நாளைக்கு பேசினார், அவருக்கு தெரிஞ்ச உள்ள 100% கோசம் தான் தெரிஞ்சிருக்கும், வேற எதுவுமே தெரிஞ்சிருக்காரு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு அவருடைய ஆன்மீக குரு கொடுத்த முதல் கட்டளை உலகம் முழுவதும் ஸ்ரீமத் பாகவத்தை போய் பரப்ப முடியும். சோ ஸ்ரீல பிரபுபாடைய கருணையால மீண்டும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து இஸ்கான் இயக்கத்தின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்படுது, விநியோகம் செய்யப்படுது. சோ எந்த ஒரு பக்தர்கள்லாம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்துடைய ஒளி வெள்ளத்துல வந்து சரணாகதி அடைந்து, ஸ்ரீல பிரபுபாடைய கருணாகதி சரணாகதி அடைந்து, பகவானுடைய நாமங்களில் சரணாகதி அடைந்து வாழ்றாங்களோ, அவங்களால வந்து கலியுகத்துடைய இந்த 4 விதமான மோசமான விளைவுகள் இருந்து தப்பிக்க முடியும். மது அருந்துவது, மாமிசம் உண்பது, இனக்கவர்ச்சியின் ஆசைகள், போதைப் பொருட்கள் பழக்கம்ங்கிற விஷயத்திலிருந்து. ஸோ அதான் ஸ்ரீல பிரபுபாடைய விருப்பம், கிருஷ்ணனுடைய விருப்பம். இல்லை ஸ்ரீமத் பாகவத்தை இதுபோல பக்தர்கிட்டிருந்து தொடர்ச்சியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தர்மத்தை நம்மளால கடைபிடித்து இன்பமான முறையில் வாழ முடியும். கடைசியில் ஒரு விஷயம், தர்மத்தை பற்றி மனிதன் மனித வாழ்க்கையில் எதற்காக கேட்கணும், கடைபிடிக்கணும், கடைசியில் தர்மத்துடைய இறுதியான தர்மமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தன் நான் அப்படிங்கிற தர்மத்தை கடைபிடிக்கணும்னா, சமஸ்கிருதத்தில் இன்னொரு ஸ்லோகம் சொல்லப்படுது, தர்மத்தை எவன் ஒருவன் வந்து கடைபிடிக்கிறானோ, தர்மத்தை எவன் ஒருவன் காப்பாற்றுகின்றானோ, அப்போ தர்மம் அவனை காப்பாற்றும். நம்ம தர்மத்தை காப்பாற்றணும்னா தர்மம் அவனை காப்பாற்றும். மற்றொன்று, தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஜீவன் வந்து உண்மையிலேயே வந்து கடைசியில் வந்து என்ன உள்ளவனாக மாற முடியும், ஆனந்தம் உள்ளவனாக வந்து மாற முடியும், சந்தோஷம் உள்ளவனாக வந்து மாற முடியும். அப்ப நான் கிருஷ்ணனுடைய பக்தன் அப்படிங்கிற இந்த தர்மத்தை வந்து சரியான முறையில் இந்த இஸ்கான் இயக்கத்தின் மூலமாக உண்மையிலேயே வந்து பயிற்சி செய்வதன் மூலமாக, வெறும் கொள்கை லெவலில் பேசுறது மட்டுமல்ல, பயிற்சி செய்வதன் மூலமாக ஒரு மனிதனால் வந்து உண்மையிலேயே வந்து இறுதியில் வந்து ஆனந்தமானவனாக வந்து மாற முடியும். கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்கும்.
கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையிலே வந்து சொல்லிடுறாரு, சர்வ தர்மான் பரித்தேஜ, அதாவது எல்லா தர்மங்களிலும் வந்து தர்மம் வந்து என்ன சரணடையிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை சரணடைஞ்ச பிறகு வந்து அவன் மற்ற தர்மத்தை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ ஐ திங்க் இப்போ பாகவதம்லாம் இது பண்ணுவோம், சைத்தன்ய சரதாமிரதம் மாதிரி வேதங்கள்லாம் வந்து படிக்கணுமா?
பாகவதம் சைத்தன்ய சரதாமிரதம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். காரணம், சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜான்னு சொல்லி ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் வந்து ஒன்னு வந்து சரணாகதிங்கிற மிகப்பெரிய ஒரு கடல் உள்ளுக்கு கதவை திறந்து விடுதார். சோ கடல் உள்ளுக்கு உன கதவை திறந்து உடனே சரணாகதி அடைய வைக்கிறார் பகவத்கீதை மூலமாக. உன வந்து கடல் உள்ளுக்கு பக்தி சாகர சாகரம் பக்தி சாகரத்துக்கு உன்னை இறக்கி விட்டுருக்கிறார். அப்ப ஸ்ரீமத் பகவத் பாகவத் மூலமாக, ஸ்ரீ சைதன்ய சரதாமிரதம் மூலமாக அந்த சரணாகதி தத்துவத்துக்களை வந்து நீ இன்னும் ஆழமான முறையில் போக போக கடல்ல எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போறியோ அந்த அளவுக்கு என்ன கிடைக்கும், அழகான முத்துக்கள் கிடைக்கும். சோ சரணாகதியை அடிப்படையாக வைத்த இந்த பக்தி சாகரத்து உள்ளுக்கு நீ அதிகமாக உள்ளுக்கு முங்க முங்க, நம்ம சில நேரத்தில் பக்தர்கிட்ட பார்க்கலாதான், பிரபுஜி சரணாகதி அடைஞ்சாச்சு பிரபு, முடிஞ்சது பிரபு, முடிஞ்சது. உண்மையில சரணாகதி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுதான் உண்மையிலே நீ எவ்வளவு ஆழமாக நீ பகவத் ஸ்ரீமத் பாகவதம் மூலமாக, பகவத்கீதை பாகவதம் மூலமாக, சைதன்ய சரதாமிரதம் மூலமாக, அதுல உள்ள பக்தருடைய வாழ்க்கை வரலாற்ற படிக்கிற, அதுல பகவான் சரணாகதியை பற்றி இன்னும் பலவிதமான ஆழமான விஷயங்களை சொல்றார். நீ அதற்கு ஆழமாக கேட்டு ரசிக்க ரசிக்க நீ அதை வாழ்க்கையில பயிற்சி பண்ண பண்ண உன்னுடைய சரணாகதி வந்து இன்னும் ஆழமாகுது. அது ஆக ஆழமாக ஆழமாக பக்தியில நீ இன்னும் அதிகமான முறையில் ஸ்தாபிதம் பெறுத உண்மையில வந்து உன்னால வந்து இன்னும் அதிகமான முறையில பக்தியில வந்து ஆனந்த வெள்ளத்தை வந்து உன்னால அனுபவிக்க முடியும். அதான் ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய விருப்பம், பகவத்கீதை மட்டும் கேட்கக்கூடாது, அடுத்து வந்து ஸ்ரீமத் பாகவத்தை கேட்கணும். காரணம், பகவத்கீதையில கொள்கை ரீதியில சொல்லப்பட்ட சரணாகதியை வந்து செயல் ரீதியில வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள பலவிதமான பக்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மூலமாக வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களுடைய சுலோகங்கள்ல, அவங்களுடைய சுதிகள்ல நம்ம வந்து பார்க்கிறோம் பகவத்கீதையில பகவான் என்ன சொன்னாரோ அதை, அதை விட அவங்க வந்து ஆழமான முறையில ரசிச்சு வந்து பாடலாக பாடுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில வந்து என்ன பண்றாங்க, நடத்தி காமிக்கிறாங்க. உதாரணமாக துருவ மகாராஜர், துருவ மகாராஜருக்கு வந்து கடைசியில வந்து 7-14 உலகத்துக்கும் பெரிய பதவிகள் எல்லாமே கொடுக்கப்படுது. ஆனா அவர் பகவான்கிட்ட சொல்லார், பகவானே உண்மையிலேயே நீ வந்து, இவன் பிரகலாத் மகாராஜர் இவங்கெல்லாம் சொல்லாங்க, உண்மையிலேயே நீ எனக்கு ஒரு கருணை கொடுக்கணும் சொல்லி நீ எனக்கு விருப்பப்பட்டா எனக்கு என்ன கருணை வேணும், இது போல பக்தர்களுடைய சங்கத்துல எப்பொழுதும் உட்கார்ந்து உன்னுடைய புகழை வந்து பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கருணையை வந்து எனக்கு கொடு அப்படிங்கிறாங்க. சோ அதுல உள்ள ஆழமான தத்துவங்களை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னும் கண்டிப்பாக வந்து பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக சைதன்ய சரதாமிரதா படிப்பதன் மூலமாக நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியும். சைதன்ய சரதாமிரதாவில் சரணாகதி, கோவிந்தன் சொல்லி பகவானுடைய அந்தரங்க காரியதரிசி ஒருத்தர் இருக்கிறார். சோ பகவானுடைய சேவைக்காக எந்த அளவுக்கு சரணாகதி அடையணுமோ அப்படிங்கறத அவர் எடுத்து காமிக்கிறார், பகவானையே மீறி போறார். சோ பகவான் தினசரி மத்தியானம் பிரசாதம் உண்டவுடனே களைப்படந்து ஒரு அறையில வாசல்ல படுத்துறதார். இவர் என்ன பண்றார், பகவானுக்கு வந்து மசாஜ் பண்றார். மசாஜ் பண்ணும்போது என்ன பண்ணிருந்தார், பகவானுக்கு மசாஜ் பண்றதுக்காக என்ன பண்ணிருந்தார், பகவானே மேலே கால வச்சு அவர் மேலே போயிருந்தார். எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த சரணாகதியை பாருங்க. சோ சரணாகதியில எவ்வளவு விதவிதமான சரணாகதிகள்லாம் பக்தர்கள் கொண்டு வர்றாங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சைதன்ய சரதாமிரதம் படிக்கணும், ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும், அது இது போல பக்தர்களுடைய சங்கத்துல வந்து படிக்கணும். காரணம், சரணாகதியிலே பக்தர்கள் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு என்னென்ன விதமான சரணாகதி இல்லாம கொண்டு வராங்க. அவங்க பக்தியில உள்ளுக்கு ஆள் கடலுக்கு போக போக சரணாகதியில முத்துக்களை வந்து கொண்டு வராங்க. அது வந்து பாகவதம் படிப்பது மூலமாக, சைதன்ய சரதாமிரதம் படிப்பதன் மூலமாக தான் கண்டிப்பாக வந்து தெரிய முடியும். ஒரு பக்தர் இருக்கிறார் சைதன்ய சரதாமிரதாவில், நம்ம பக்தர்கள் எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பக்தர்கள் பகவானுடைய பிரசாதத்தை விட பக்தர்கள் சாப்பிட்ட எச்சியை சாப்பிட்டா சீக்கிரம் இன்னும் பக்தியில முன்னேற்றம் கிடைக்கும். இல்ல ஒரு பக்தர் என்ன இருப்பார்னா, அவர் ஒவ்வொரு நேரமும் ஒரு பக்தர் ஒருத்தர் இருப்பார், அவருடைய வீட்டுக்கு மாம்பழம் கொண்டு போவார் சாப்பிட்றதுக்காக. அவர் முன்னா மாம்பழத்தை கொடுத்துருவார், இன்னும் அந்த பக்தர் என்ன பண்ணுவார், மாம்பழத்தை சாப்பிட்டு பின்னால கொண்டு போய் குப்பத்தில் கொண்டு போய் கொட்டுவார். இவர் யாருக்கும் தெரியாம போய் இவருடைய டெய்லி வேலை அந்த மாம்பழ கொட்டை, அந்த பக்தர் சாப்பிட்டுருப்பாரே எச்சியவர் அந்த மாம்பழ கொட்டை எடுத்து அவர் சாப்பிடுவார். காரணம், பக்தர்களுடைய பிரசாதம் மிச்சி வந்து என்னது ரொம்ப ஆன்மீகத்துல நம்ம வந்து சுத்தத்தை கொடுக்கக்கூடியது, நம்மளை வந்து உயர்த்தக்கூடியது. எந்த அளவுக்கு சரணாகதி பாரு, நம்ம பக்தர் எத்தனை பேர் பின்னா இருந்து பிரசாதத்தை சாப்பிடுவோம், எப்படி ஒரு சரணாகதி பாரு, டெய்லி அங்க போய் தான் சாப்பிட்டு வருவார். அந்த அளவுக்கு அவருடைய அந்த அளவுக்கு அவர் சரணாகதி அடைஞ்சிருந்தார். அந்த பக்தருக்கு பகவானும் அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்திருந்தார். அவர் கையில வந்து ஒரு சவுக்கு வச்சிருப்பார், அந்த சவுக்கோஜ் அவர் யார் அடிச்சாலும் சரி உடனே எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி உடனே வந்துடும், கிருஷ்ண பிரேமம் வந்துடும். அந்த அளவுக்கு பகவான் அவருக்கு சக்தியை கொடுத்திருந்த நம்ம மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற அப்படிப்பட்ட பக்தர்கள் இல்லை. சோ எப்படி சரணாகதி பாருங்க, யோசிச்சு பாருங்க, தினசரி போய் மாம்பழ கொட்டை என்ன அந்த எச்சை எடுத்து சாப்பிடணும். நம்ம ஒரு பிரசாதம் மற்ற பக்தர் சாப்பிட்ட இடத்த துடைக்கிறது கூட நமக்கு கை வெக்கமா இருக்குது, கை அருவறுப்பாரு. சோ சரணாகதி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கிருஷ்ண பக்தி வந்து சனாதன தர்மத்துடைய அம்சம். இந்து மதம் நம்ம சொல்லக்கூடியது வந்து சனாதன தர்மத்துடைய ஒரு, இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய சனாதன தர்மத்துடைய ஒரு பிரிவு இந்து மதம். கண்டிப்பாக இது இந்து மதத்திற்கும் அப்பாற்பட்டது. இந்து மதம்ங்கிறது வந்து ஒரு குறுகின கண்ணோட்டம். இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய சனாதன தர்மத்தை அராபியர் வந்து இந்து மதம் சொல்லி பேர் வச்சாங்க. உண்மையில் இது கண்டிப்பாக இந்து மதம் கிடையாது, இது வேத கல கலாச்சாரம், இது சனாதன தர்மம். ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ ராமானுஜர்த்தனுடைய உரையில வந்து சனாதனங்கிற வார்த்தையை மிக முக்கியமாக வந்து பயன்படுத்துறார். ஆச்சாரியர்களுடைய உரையில சனாதனங்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. வேதங்கள்ல எந்த ஒரு இடத்துலையும் ஹிந்துங்கிற வார்த்தையே வந்து கிடையாது. அதனால இது இந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம், மிகப்பெரிய துரதிருஷ்டம், இந்து மக்களுடைய துரதிருஷ்டம். இந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பகவத்கீதை ஒரு இந்து நூல் நினைக்கிறாங்க. மிகப்பெரிய அறியாமை இருக்கு. அது கண்டிப்பாக இந்து நூல் கிடையாது. அது உலகத்தில் உள்ள எல்லா விதமான உயிர்வாளிகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் பொதுவான சனாதன தர்மத்தை, நித்தியமான நிலையான ஜீவராசியுடைய நித்தியமான நிலையான தர்மத்தை பற்றி விவரிக்கக்கூடிய நூல் தான் எனது பகவத்கீதை. மொத்த வேதங்களே கூட கண்டிப்பாக அவர் இந்து மதமே கிடையாது. அதில் இஸ்கான் இயக்கம் கண்டிப்பாக இந்து மதத்துடைய ஒரு பிரிவு கண்டிப்பாக கிடையாது. அது உலகம் முழுவதும் உள்ள எல்லா விதமான ஜீவராசிகளுடைய கலாச்சாரமே வைஷ்ணவ தர்மமே வந்து இந்து மதத்துடைய ஒரு பிரிவு கிடையாது. அதனால வைஷ்ணவனாக மாறுவதற்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் என்ன இருக்கு, உரிமை இருக்கு. உலகத்தில் உள்ள 84% ஜீவராசிக்கும் வைஷ்ணவனாக மாறுவதற்கு உரிமை இருக்கு. பகவானை ஏற்றுக்கொள்றார். பகவான் சொல்றார், மாம்ஹி பார்த்தவிய பாசரதிய ஏபிசிய பாபயோனையோ ஸ்திரியோ வைசியா சதா சூத்ரா தேப்பியாந்தி பராம்கதிம். பெண்கள், மிலேச்சர்கள், ஹூனர்கள், ஆந்திரர்கள், புலிந்தர்கள், புல்கசர்கள், எந்த ஒரு இதில் பிறந்த ஒரு ஜீவனுக்கும் என்ன சரணாகி அடைந்து மேலே என்ற உலகத்தை வந்து அடைந்து பக்தனாக மாறுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கிறார். இது முழு உரிமை இல்லை, இதான் நம்மளுடைய அடிப்படையான உரிமை. இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் சுவராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமைன்னு சொல்லி போராடினாங்க. உண்மையில் அந்த சுவராஜ்யம் கிடையாது, உண்மையான சுவராஜ்யம் இதுதான். எல்லாருக்குமே வைஷ்ணவனாக மாறுறதுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்கு. இஸ்கான் இயக்கம் அதான் அது மீண்டும் சுவராஜ்யம், அதுதான் உண்மையான சுவராஜ்யம். இந்த சுவராஜ்யம் ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற சுவராஜ்யத்தை நீ எழுப்பினீன்னா எங்க பேர்லாம் பகவானுடைய ஆன்மீகத்தில் போய் உண்மையிலே வந்து இது அது ஒரு சத்தம் போடுறதுதான். அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே மீண்டும் கத்துனீன்னா மீண்டும் பகவானுடைய ஆன்மீகத்துக்கு போயிடலாம், சுதந்திரம் அடைஞ்சு போயிடலாம். அது பேர்தான் சுதந்திரம். சோ உலகத்தை நம்ம சொல்லலாம் இந்தியா சுதந்திர நாடு, இலங்கை சுதந்திர நாடு, இந்த நாடுலாம் சுதந்திர நாடு இல்லைங்கிறோம். ஆக்சுவலா வந்து உலகத்தில் எந்த நாடுமே இன்னும் சுதந்திரமாகல. நீ எந்த நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைக்கல. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, அது வந்து யூரோப்புக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, அது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு, ஒரு நாட்டுக்கும் சுதந்திரம் கிடைக்கல. எதனால சுதந்திரம் கிடைக்கலனா எல்லா நாட்டிலையும் வந்து வயோதிகம் இருக்கு, எல்லா நாட்டிலையும் மரணம் இருக்கு, எல்லா நாட்டிலையும் பூகம் இருக்கு, எல்லா நாட்டிலையும் பொறாம இருக்கு, எல்லா நாட்டிலையும் இணக்க பிரிச்சிருக்கு. இதுல இருந்தா என்னைக்கு ஒரு சுதந்திரம் ஆகிறாரோ அன்னைக்கு தான் சுதந்திரம் அடைவார். இந்த சுதந்திரம் எல்லாம் எங்க மட்டும் தான் கிடைக்கும், வைகுண்டத்தில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர இங்க அந்த சுதந்திரம் ஒரு நாளும் கிடையாது. சோ ஒரு நாட்டுக்குமே இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. புரோவாடை கருணையான பட்டதுனால ஓரளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு நமக்குலாம். அல்ல சுதந்திரங்கிறது பேச்சுக்கே இந்த உலகத்தில் கிடையாது, வார்த்தையே கிடையாது. சுதந்திரமே கிடையாது, யாருக்கும் சுதந்திரம் கிடையாது. எல்லாருக்கும் தலைமுடி நரைச்சு தான் ஆகணும், எல்லாருக்கும் பல் விழுந்து ஆகணும், எல்லாரும் மண்டை போட்டு போய் ஆத்து கரையில் போய் உட்காந்து ஆகணும். சுதந்திரம் நோ சுதந்திரம், சுதந்திரம் பற்றி பேசுறே செய்யாது பௌதிக உலகத்தில். கனவுல வேணா கண்டுக்கும் சுதந்திரம். ஒருத்தனுக்கும் சுதந்திரம் கிடையாது, பிரம்மாவுக்கும் சுதந்திரம் கிடையாது, சாதாரண எறும்புக்கும் சுதந்திரம் கிடையாது. கண்டிப்பாக இந்து நூல் கிடையாது. பகவத்கீதை உலகத்தில் உள்ள எல்லா விதமான மனிதனுக்கும் போதிக்கப்பட்ட நூல். ஓகே நீங்க சொல்லுங்க, அதை வேணாம் நீ இந்து நூல் சொல்லல, அதை பேச நீ இந்து நூல் நீதான் முதல்ல படிக்கணும், முதல்ல வாங்கிக்க. அப்படி ஓகே விக்கிறதுக்காக நம்ம சொல்லலாம், விக்கிறதுக்காக சொல்லலாம், விக்கிறதா சொல்ல விட இப்ப இந்து நூல்கிறெல்லாம் முதல்ல படிப்போம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிறிஸ்டின்ட்ட கேட்டா குறைஞ்சபட்சம் ஒரு பைபிள்ல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கோட்டிங் சொல்ல தருது. அவங்களுக்கு இந்துவா இருக்கிறான் பகவத்கீதை எத்தனை ஸ்லோகம் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்துக்குள்ள பல பிள்ளைங்களுக்கு ராமர் யார் கிருஷ்ணர் யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஹனுமான குரங்கு நினைக்கிறாங்க பிள்ளைங்க. கேள்விகள்
பகவத்கீதையில் வந்து
ஒரு ரத்ன சுருக்கமான நூல் தான் பகவத்கீதை. எல்லா விதமான விஷயங்களும் சொல்லப்படல. இவன் நீங்க சொல்ல போறீங்க பகவத்கீதை, மூணு பகவத்கீதை இருக்குது. இது வந்து அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட பகவத்கீதை. அடுத்து மீண்டும் வந்து இந்த பகவத்கீதையில விஷயங்கள் போதுமான அளவுக்கு சொல்லப்படலைங்கிற காரணத்தால மீண்டும் உத்தவனுக்கு ஸ்ரீமத் பாவத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் மீண்டும் ஒரு பகவத்கீதை சொல்லப்படுது. அதில் கண்டிப்பாக பகவத்கீதை ஒரு ஆரம்ப கட்டமான நூல். அஃப்கோர்ஸ் நமக்கு அதே கஷ்டமா இருக்கு, 10-15 வருஷம் மட்டும் புரிய மாட்டேங்கு. உண்மையில் ஆன்மீகவாதிகளில் பகவத்கீதை வந்து ஒரு ஆரம்ப கட்டமான நூல். உத்தவ கீதை தான் வந்து இதை விட நமக்கு கஷ்டமான கீதை. அது ஸ்ரீமத் பாகவதத்தில் 16வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தவ கீதையை படித்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உத்தவ கீதையில் நீங்கள் சொல்லப்பட்ட மற்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தவ கீதை முடிஞ்சு மீண்டும் மீண்டும் அதுக்கப்புறம் மீண்டும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கணும். அது மீண்டும் அதை விட கஷ்டமான விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் முடிஞ்சு மீண்டும் அதுக்கப்புறம் சைதன்ய சரதாமிரதம் படிக்கணும். சைதன்ய மகாவுடைய வாழ்க்கை வரலாறு அதை விட ரொம்ப சூட்சமானது. காரணம், நம்ம சரணாகதியை பற்றி பேசுகிறோம். இந்த சரணாகதியத்தினுடைய வாழ்க்கையில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பகவானே பக்தனாக நடந்து காமிக்கிறார். ஸோ அந்த அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சங்களும், அவருடைய நெளிவு சுழிவுகள், அவருடைய அங்க அசைவுகள்லாம் இந்த சரணாகதியோட இழைஞ்சு ஓடுது. அதை அவருடைய அந்த நிகழ்ச்சிகளை, அவருடைய அந்த மனோபாவனையை புரிந்து கொடுத்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் செய்யும்போது செய்ய செய்ய இங்கிலீஷ் மீடியம் படித்தாதான் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் தெரியும். நம்மளும் சரணாகதி இடையடையடை தான் அந்த விஷயங்களை ஓரளவுக்கு நமக்கு புரியக்கூடிய சக்தியும் பகவான் கொடுக்குறார். சொன்னால் சைதன்ய சரதாமிரதம் கடைசியில் மிக உயர்ந்த நூல். அதோட மிக உயர்ந்த நூல் சைதன்ய பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் நல்ல முறையில் வந்து இந்த சைதன்ய மகாவுடைய கொள்கையை வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா குறைஞ்சது சைதன்ய சரதாமிரதம் 15-20 நேரமாக படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தன்னுடைய வாழ்க்கையில 108 நேரம் சைதன்ய சரதாமிரதம் படித்த பிறகு தான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை நேரம்? 108 நேரம் பகவத்கீதை, 108 நேரம் பாகவதம், 108 நேரம் அதுக்கடுத்து படிச்சுட்டு வெளியில் போய் பிரச்சாரம். சைதன்ய பாகவத்துக்கும் சைதன்ய சரதாமிரதத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. சைதன்ய சரதாமிரதத்தில் உள்ள விஷயங்கள் வந்து அவருடைய லீலைகள் தத்துவங்களோடு சேர்ந்து விளக்கப்பட்டிருக்கு. சைதன்ய பாகவத்தில் வெறும் லீலையாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. சைதன்ய சரதாமிரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான கிச்சடி மாதிரி. உபநிஷம் வேற, காவியம் வேற. உபநிஷத்துக்கும் காவியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உபநிஷம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே வந்து கோட்ஸா இருக்கும். கோட்ஸ் என்ன? தத்துவங்களா இருக்கும். தத்துவம் அசி அப்படி நீ நானும் ஒண்ணு, அது கொள்கையா இருக்கும். ஆனா காவியம்ங்கிறது என்ன? மகாபாரத ராமாயணம் ஸ்டோரியா இருக்கும். சோ சைதன்ய சரதாமிரதம் காவியமும் கிடையாது, ஒரு தத்துவமும் கிடையாது. ரெண்டும் சேர்ந்த கலவை. அது அதை விட அழகானது. தத்துவமும் இருக்கும், காவியமும் இருக்கும். அதான் விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் லீலைகள் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜீவேர சுரூபோகை கிருஷ்ணர் நித்யதாச இந்த வரி வந்து ஆக்சுவலாக தத்துவம். அப்புறம் வந்து ஜீவனுக்கும் இதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அது ஒரு தத்துவம் வரியா இருக்கும். ஸோ ரெண்டு விதமான, நீ அந்த ஸ்லோகத்தை தேர்ந்தெடுத்துட்டு நீயே மூளையில போட்டு பார்த்தா தெரியும் எது காவியமான வார்த்தை, எது வந்து ஒரு தத்துவமான வார்த்தைங்கிறது கண்டுபிடிச்சிடும். ரெண்டு சேர்ந்து சேர்ந்து வரும். புரியுதுல? காவியம் வேற, தத்துவம் வேற, ரெண்டு சேர்ந்தது சைதன்ய சரதாமிரதம். நடைமுறை எழுத்து முறை வந்து வேறு. சைதன்ய பாகவதம் ஜஸ்ட் கதை மாதிரி இருக்கும். ராமாயண மகாபாரத மாதிரி கதை மாறும். சல தர்மம், சூப்பர். சல தர்மம் அருமையான கேள்வி. சல தர்மம் என்ன? காணல் நீர், அதான் ஜல தர்மம். சூப்பர். மோட்ச தர்மம்னா ஜீவன் வந்து இந்த பௌதிக களங்கள் இருந்து விடுதலைப்படுவதற்கு தேவையான மோட்ச தர்மங்கள் விதிமுறைகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கும். சொர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம வைஷ்ணவ தர்மம் மோட்ச தர்மத்துக்கும் அப்பாற்பட்டது. காரணம், வைஷ்ணவ தர்மம் வெறும் மோட்சம் அடைவதை மட்டும் குறிக்கோளாக கொள்ளல. மோட்சம் அடைஞ்சு அங்க போய் என்ன பண்ண போறோம்? நம்ம போய் பகவானுடைய சேவையில கைங்கரியத்தில் ஈடுபட போறோம். அதான் இகா எஸ் ஏ ஹரே தாசி கர்மனா மனசா வசா. நம்ம இந்த பூ உலகத்திலேயே அப்போ சேவையில ஈடுபடும் போது இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருது? மோட்சம் கிடைச்சிருது. அப்போ வைஷ்ணவ தர்மம் மோட்ச தர்மத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். வைஷ்ணவ தர்மத்தை அடையும் போது ஒருத்தனுக்கு மோட்ச தர்மம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சது. ஒருத்தர் வந்து வல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல, வல்லூர் ஊர்ல வாழ்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்றான். ஒன்னு அர்ஜுனனுக்கு போதிக்கப்பட்ட பகவத்கீதை, இன்னொன்னு உத்தவனுக்கு போதிக்கப்பட்ட பகவத்கீதை, இன்னொரு பகவத்கீதை என்ன அப்படின்னாக்க வந்து ஐலகீதை. ஐலகீதைனா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் வந்து பலவிதமான இயற்கையை பகவான் அந்த மாதிரி படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு இயற்கையிட இருந்து கூட சில நல்ல விஷயங்களை வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து கத்துக்கிடலாம். உதாரணமா வந்து தேனீட்ட இருந்து ஒரு மனிதன் வந்து எப்படி பொருட்களை சின்ன சின்னதாக சேர்க்கணும், அவர் ஒரு மலையை பார்த்து மலையை வந்து எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு, எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கு, அது மாதிரி 27 விதமான பொருட்களை பகவான் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் செலக்ட் பண்ணி அந்த 27 விதமான விஷயங்கள்ல இருந்து மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். அதனுடைய பேர் வந்து ஐல கீதை. இந்த இது வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து ஒரு பிராமணன் ஒருத்தர் இருப்பான். 9வது ஸ்கந்தத்தில் ஒரு பிராமணர் ஒருத்தர் இருப்பார். அந்த பிராமணனுக்கு வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவன் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தை பகவான் கற்றுக் கொடுப்பார்.
கிருஷ்ணா இஸ் என்ஜாயிங் சம் கீதா ஃப்ரம் த டிவோட்டீஸ் தெம்செல்ஸ்.
டெஃபினெட்லி அதில் சந்தேகமே கிடையாது. அதனால தான் கிளாஸ் வந்து பகவான் முன்னால் எடுக்கிறோம், நீங்களாம் எப்படி உட்காந்து கேட்குறீங்களோ அது மாதிரி பகவான் வந்துட்டு கேட்டுட்டு
இருக்கிறார்.
அது இன்னொரு விஷயம். கடைசியில் வந்து இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு வந்து உலகத்தில் என்ன வேதங்கள் இருக்கு, வேதாந்தங்கள் இருக்கு, உபநிசங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட மிக உயர்ந்தது வந்து வைஷ்ணவர்கள் எழுதிய காவியங்கள், வைஷ்ணவர் எழுதிய கவிதைகள், வைஷ்ணவர் எழுதிய உரைகள். ஸோ வைஷ்ணவர் எழுதிய உரைகள் நரசிம்மதாஸ்தாகரோ அல்லது ஆழ்வார்களோ அல்லது ஸ்ரீல புரோபாதரோ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அதில் எல்லா விதமான வேதாந்த கருத்துக்களும் தானாரே அதில் அடக்கத்தில் இருக்கு. அந்த விஷயத்த பகவான் கடைசியில் அவர் உச்சகட்டமாக ரசிக்கிறது வந்து அதான் ரசிக்கிறார். அது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன். கிருஷ்ணர் வந்து அதான் இறுதியில் ரசிக்கிறார். அவருக்கு மொத்த வேதங்கள் வேதங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து இந்திரபிரஸ்த நகரத்தில் வந்து அவர் துவாரக நகரத்தை பார்த்து வெளியில் போகும்போது அங்குள்ள பெண்கள் அவங்க ஒன்றும் வேதங்களில் பெரிய பரிச்சயம் உள்ளவங்க கிடையாது, பகவானை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க, சாதாரணமான மொழியில் பேசுகிறாங்க, சமஸ்கிருதத்தில் கூட கிடையாது, அங்கோட லோக்கல் மொழியில் பேசுகிறாங்க. பட் வியாசதேவர் சொல்லார் அந்த விஷயங்கள் தான் பகவானுக்கு கடைசியில் எல்லாத்தை விட மிக உயர்ந்தது. ஏன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக தத்துவங்கள் இருக்கு. காரணம் வேதேச்சி சர்வேர் அகமியேவ வேத்யக, கடைசியில் வேதத்தில் இறுதியான குறிக்கோள் யாரு, கிருஷ்ணர் நேரடியாக வந்து புகழாரு. ஹரே கிருஷ்ணா.